ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே ஐந்தாவதான உமா சம்ஹிதை அத்தியாயம் 45. சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறார்கள், பிரம்மத்தின் உண்மை தத்துவத்தை அறிந்த சூத புராணிகரே, தங்கள் திருவாக்கிலிருந்து சிவபரம்பொருளின் திருவிளையாடல்கள் பற்றிய இனிய கதைகளை இதுவரை நன்கு கேட்டோம். அவ்வினிய கதைகள் இகவர நலன்களை தரவல்லன. இனி அகில உலக மாதாவான உமையம்பிகையின் மனங்கவர் சரித்திரங்களை கேட்க விரும்புகிறோம். பரம்பொருளான மகேஸ்வரனின் ஆதிசக்தியே உமையம்பிகை. அவளே மூவுலகங்களையும் படைத்தவள். தட்சன் மகளான சதீதேவியும் மலையரசனான இமமானது மகளான பார்வதி பிராட்டியும் உமாதேவியின் இரு அவதாரங்கள் என நாங்கள் முன்பு கேட்டிருக்கிறோம். சூதரே, இனி அம்மையாரது இரண்டாவது அவதாரம் பற்றி கூறுங்கள். அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் உமாதேவியாரின் திருக்குணங்களை கேட்பது போதுமென்று எந்த புத்திசாலியாவது கூறுவாரா? அதிலும் உண்மை மெய்யறிவு பெற்றவர் எவரும் அவ்வினிய கதைகளை கேட்கும் பெரும் வாய்ப்பை ஒருபொழுதும் நழுவுவிடார். சூதர் கூறுகிறார், சான்றோர்களே, பராசக்தியான உமாதேவியின் சரித்திரத்தை கேட்க விரும்பும் நீங்களன்றோ கொடுத்து வைத்தவர்கள். எது வேண்டுமோ அதை தேடி அடைந்த பெருமை கொண்டவர்கள். தேவியின் கதைகளை கேட்பவர், சொல்பவர், சொல்லச் செய்பவர் ஆகியவர்களின் திருவடி துகள்களை சான்றோர் உயர்ந்த தீர்த்தமாக கருதுகிறார்கள், அதாவது பவித்திரமான நதியாக கருதுகிறார்கள். இவருடைய மனது சம்பித் சுரூபிணியான உமாதேவியின் சிந்தனையிலேயே ஒன்றியிருக்குமோ அவர்தான் கொடுத்து வைத்த தனிகர், அதாவது பணக்காரர், பிறவி பயனை பெற்றவர். அவரது பெற்றோர்களும் குலவும் மிக மிக உயர்ந்தது. காரணங்கள் அனைத்திற்கும் முழுமுதற் காரணியாக இருக்கும் தேவதேவியான உமையம்மையை துதிக்காதவன் மாயையின் குணங்களில் மயங்கி தன் நற்பெயற்றை இழந்தவனாவான். இதில் ஐயமே இல்லை. கருணைக்கடலான அம்பிகையை துதிக்காதவன் சம்சாரம் என்கிற இருசூழ்ந்த பாழும் குழியில் விழுந்தவனாவான். உமையம்மையை விடுத்து வேறொரு தெய்வத்தை நாடுபவன் நீர் வேட்கை தீர கங்கையை விடுத்து பாலை நிலத்தில் உள்ள சிற்றோடையை நாடுபவன் போலாவான். யாரை நினைத்தாலே அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நால்வகை பெரும் பேறுகளும் அனாயாசமாக எளிதில் கிடைக்குமோ அந்த இறைவியான உமாதேவியின் ஆராதனையை புத்தியுள்ளவர் எவர்தான் நழுவ விடுவர்? முன்பொரு சமயம் பெரும் அனத்தனனான சுரதன் என்கிற மன்னவன் மேதஸ் என்கிற முனிவரிடம் இதேதான் கேட்டான். அதற்கு அந்த முனிவர் கூறிய பதிலையே நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். முன்பு ஸ்வாரோசிஷ மன்வந்தரத்தில் விரதன் என்றோர் அரசன் இருந்தான். அவனது மகன் சுரதன் பல பராக்கிரமம் உடையவன், கொடை வள்ளல், சத்தியமே பேசுபவன், தனது அறநெறி முறைகளை தவறாது அனுஷ்டிப்பவன், நற்கல்வி, நல்லொழுக்கம் மற்றும் தேவியிடம் பக்தி கொண்டவன், கருணைக்கு கடல், நாட்டு மக்களை தன் மக்களென நினைப்பவன். அவனது காலத்திலேயே அவனிடமிருந்து அரசாட்சியை பறிக்க நினைத்தனர் கோலர்கள் என்கிற 9 அரசர்கள். அவர்கள் சுரதமன்னனின் தலைநகரான கோலாபுரியை 4 புறமும் வளைத்துக் கொண்டனர். பெரும் போர் மூண்டது. பகைவர்கள் கை ஓங்கியதால் சுரதன் தோற்றான். அரசை கைப்பற்றிய பகைவர்கள் மன்னன் சுரதனை கோலாபுரியிலிருந்து நாடு கடத்தினர். சுரதன் தனது மற்றொரு நகருக்கு வந்து அங்கு மந்திரிகளுடன் இருந்து அரசு புரிந்தான். ஆனால் அந்த பகைவர்கள் இங்கும் போரிட்டு அவனை துரத்தினர். விதியின் கொடுமையால் அவனது மந்திரிகளும் அவனுக்கு பகையாகி அவனது கஜானாவில் உள்ள செல்வங்களை எல்லாம் தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். அப்பொழுது சுரதமன்னன் வேட்டையாடுதல் என்கிற பைக்காரணம் காட்டி குதிரை மேலேறி தனித்து ஓர் அடர்ந்த காட்டை அடைந்தான். அங்குமிங்கும் அலைந்த அரசன் ஓரிடத்தில் 4 புறமும் பூஞ்சோலைகள் சூழ்ந்ததொரு முனிவரது ஆசிரமத்தை கண்டான். அங்கு வேதமந்திர ஒலிகள் நிறைந்திருந்தன. பகை விடுத்து பிராணிகளும் அமைதியாக இருந்தன. சுற்றிலும் முனிவரது சீடர்கள் சூழ்ந்திருந்தனர். மேதஸ் முனிவரது தவ வலிமையால் கொடூரமான புலி, சிங்கம் முதலியவைகளும் வலிமையற்ற பசு முதலிய பிராணிகளை துன்புறுத்தாது அன்பு பாராட்டி இருந்தன. மன்னனைக் கண்ட மேதஸ் முனிவர் இனிய சொற்களால் முகமன் கூறி வரவேற்று இருக்கை அளித்து உண்ண உணவும் அளித்து உபச்சரித்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு சமயம் மன்னன் சுரதன் கவலையில் ஆழ்ந்து பலவாறு எண்ணலானான். அவ்வேளையில் அங்கு ஒரு வைசியர் வந்தார். அவரை கண்ட மன்னன், ஐயா, தாங்கள் யார்? இங்கு வந்த காரணம் யாதோ? மிகவும் துன்பப்படுபவர் போல் காண்கிறீரே, ஏன்? தயவு செய்து கூறுங்கள் என்று கனிந்த மொழிகளால் வினவினான். அரசன் இவ்வாறு கேட்கவே சமாதி என்கிற அந்த வைசியர் இரு கண்களில் நீர் ததும்ப அன்புடன் வணக்கமாக கூறலானார். வைசியர் கூறுகிறார், அரசே, நான் ஒரு வைசியன். என் பெயர் சமாதி என்பது. பெரும் செல்வந்தனான என்னை என் மக்களும் மனைவியும் செல்வத்தை பிடுங்கிக் கொண்டு வீட்டில் இருந்து துரத்திவிட்டனர். இது என் முன் கர்மவினை பயன் என நினைத்து வருந்தி காட்டிற்கு வந்துவிட்டேன். என் மனைவி மக்கள், பேரன்கள், என் தம்பி மற்றும் அவனது குழந்தைகள், மற்ற சுற்றத்தார், நண்பர்கள் பற்றிய நற்செய்திகளை கேட்க முடியவில்லை. அரசன் கேட்கிறான், எந்த சுற்றத்தாரும் மனைவி மக்களும் பேராசை கொண்டு செல்வத்தை பிடுங்கிக் கொண்டு உங்களை துரத்தி விட்டனரோ அந்த தீயவர்களின் மீது நீங்கள் ஏன் அறிவிலி போல் அன்பு கொள்கிறீர்கள்? வைசியர் கூறினார், மன்னவா, நீங்கள் சரியாக கூறினீர்கள். உங்கள் சொற்கள் பொருள் புரிந்தது. இருப்பினும் பற்று பாசம் என்னும் தலையால் கட்டுண்ட என் மனம் பெரும் மயக்கத்தில் சிக்கித் தவிக்கிறதே, என் செய்வது? இவ்வாறு பாசத்திற்கு ஆட்பட்டு கலங்கிய வைசியரும் மன்னனும் மேதஸ் என்னும் முனிவரிடம் சென்று வணங்கி இரு கை கூப்பி கூறுவாராயினர், பகவானே, தாங்கள்தான் எங்களது மயக்கமான மாய வலையை அறுத்தறிய வேண்டும். என்னை ராஜ்யலட்சுமி கைவிட்டு விட்டாள். ஆகவே காட்டை அடைந்தேன். அரசை இழந்ததால் என் மனம் மிகவும் வருந்துகிறது. இவர் ஒரு வைசியர். இவரது மனைவி மக்கள் இவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டனர். இருந்தும் இவருக்கு அவர்களிடம் உள்ள பாசத்தை விட முடியவில்லை. இதன் காரணம் என்ன என்று தாங்கள்தான் கூற வேண்டும். உன்னை புரிந்தவர்கள் ஆயினும் எங்கள் மனது மோகத்தினால் பாசப்பிணைப்பினால் கவலைப்படுகிறதே. இது ஒரு பெரிய அசட்டுத்தனம் அல்லவா? மேதஸ் ரிஷி கூறுகிறார், மன்னனே, என்றும் உள்ள சக்தி ரூபிணியான ஜெகதம்பிகையை மகாமாயை என்றழைக்கப்படுவாள். அவள்தான் அனைவரது மனதையும் பிடித்திழுத்து பாசத்தலை என்னும் மோகவலையில் ஆழ்த்துகிறாள். அவளது மோகவலையில் வீழ்ந்தே பிரம்மா முதலிய தேவர்களும் உண்மையான பரம தத்துவத்தை அறிகிறார்கள் இல்லை. அப்படி இருக்க மனிதர்களை பற்றி கேட்க என்ன இருக்கிறது? இப்பராசக்தியேதான் ரஜோகுணம், சத்தோகுணம், தமோகுணம் என்னும் முக்குணங்களை ஏற்று உலகின் ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்கிறாள். தான் விரும்பியவாறு திருமேனி கொள்ளும் பராசக்தியே அகில வரங்களையும் அளிப்பவள். அவள் எவரிடம் அன்பு காட்டுகிறாளோ அவர் இந்த மாயாமோகத்தை தாண்டுகிறார். அரசன் கேட்கிறான், முனிவரே, அனைவரையும் மோகவரையில் ஆழ்த்தும் அப்பராசக்தியாள் அவள் எவ்வாறு தோன்றினாள்? இதை பற்றி தயவுசெய்து கூறுங்கள். ரிஷி கூறுகிறார், மன்னவா, முன்பொரு சமயம் அனைத்து உலகங்களும் ஊழிக்கடலில் மூழ்கியிருக்க யோகேஸ்வரனான மகாவிஷ்ணு தனது பாம்பு படுக்கையில் படுத்து யோகத்தியில் கொள்ள அப்பொழுது அவரது காது குறும்பியில் இருந்து இரண்டு அசுரர்கள் தோன்றினர். அவர்கள்தான் மது கைடவர் என்பவர்கள். அவர்கள் இருவரும் பெருவலி படைத்தவர்கள். ஊழிக்கால சூரியன் போல் ஒளிகொண்டவர்கள். அவர்களது தாடைகள் பருத்திருந்தன. அவர்களது கோரைப்பற்கள் உலகையே விழுங்குவது போல் மிகவும் விகாரமாக இருந்தன. அவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்து வெளிவந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவரை கண்டு, அடே, நீ யார் என்று கேட்டுக்கொண்டே அவரை கொல்ல எத்ததைத்தனர். இதை கண்ட பிரம்மதேவர், அந்தோ இவர்களோ என்னை கொல்ல வருகின்றனர். பகவான் ஸ்ரீ நாராயணனோ சமுத்திர ஜலத்தினிடையே அயர்ந்து தூங்குகிறார். என் செய்வது என்று நினைத்து இறைவியான பராசக்தியை துதிக்கிறார். பிரம்மா துதிக்கிறார், மகாமாயே, சரணமடைந்த என்னை காப்பாற்று. நீ என்றோ யோகநித்திரை, மகாமாயை, உமையவள், சதீதேவி, காலராத்திரி, மோகராத்திரி, பராத்பரை மும்மூர்த்திகளையும் படைத்தவள். அடியார் வேண்டுவதை வேண்டுமாறு தருபவள். கருணை கடலான நீதானே அனைத்து தேவர்களையும் காத்தொருள்பவள். உன் சக்தி கொண்டல்லவோ நான் படைக்கிறேன். விட்டு காக்கிறார், சிவன் அழிக்கிறார். விஷ்ணுமாயையும் நீயே, சித் என்னும் ஞான சக்தியும் நீயே, தாயாக விளங்குபவள் நீ என்றோ, புண்ணியம் செய்தவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் வீட்டில் நீ என்றோ மகாலட்சுமியாக விளங்குகிறாய். தாயே, மெய்யறிவாக எங்கும் நிரம்பியிருப்பவள் நீதானே. அன்னையே, வெல்ல முடியாத இவ்விரண்டு அசுரர்களையும் மோகிக்கச் செய். பிறப்பிலியான ஸ்ரீமன் நாராயணரை கண்விழிக்கச் செய். முனிவர் கூறுகிறார், இவ்வாறு பிரம்மதேவர் துதிக்கவே அனைத்து கலைகளுக்கும் உற்பத்தி ஸ்தானமான ஸ்ரீ வித்யான உலகமாதா பால்குண மாத வளர்பிறை 12 நாள், அதாவது பங்குனி மாதம் துவாதசி திதி அன்று மூ உலகங்களையும் மோகிக்கச் செய்யும் சக்தியின் திருவுருவாக மகாகாளி என்ற பெயருடன் தோன்றினாள். அப்பொழுது ஒரு வானொலி கேட்டது, பிரம்மதேவரே, பயப்படாதே. இப்பொழுது முழுவோன்று துன்பம் தரும் மதுகைடவர்களை வதித்து உன் துன்பத்தை துடைக்கிறேன். இவ்வாறு கூறிய மகாமாயை விட்டுவின் கண்கள் முகம் ஆகிய உறுப்புகளில் இருந்து வெளிப்போந்து பிரம்மதேவர் எதிரில் நின்றார். அப்பொழுது பகவான் விஷ்ணு கண்விழித்து பார்க்கவே அவர் எதிரில் அசுரர்கள் நிற்பதை கண்டார். பின் அவர்களோடு 5000 வருடங்கள் துந்த யுத்தம் செய்தார். அம்பிகையின் அருளால் மயங்கிய அசுரர்கள் இருவரும் ஸ்ரீ விஷ்ணுவிடம், விஷ்ணுவே, உனக்கு வேண்டிய வரம் கேள் என்றனர். ஸ்ரீமன் நாராயணர் கேட்கிறார், நீங்கள் இருவரும் என்னிடம் அன்புடையவர்களானார். என் கைகளினாலேயே நீங்கள் மடிய வேண்டும். இவ்வரம் ஒன்றே போதும். எனக்கு வேறு வரம் எதுவும் வேண்டாம். ரிஷி கூறுகிறார், அப்பொழுது அவ்வசுரர்கள் இருவரும் இப்பூமி முழுவதும் ஊழி நீரில் மூழ்கி இருப்பது கண்டு பகவானிடம், எங்கு இப்பூமி நீரில் நினையாமல் இருக்கிறதோ அவ்விடத்தில் எங்களை கொல் என்று கூறினர். பகவானும் அப்படியே என்று கூறி தன் இரு தொடைகளையும் பெரிதாக்கி அதன் மேல் அவர்களது தலையை வைக்கச் சொல்லி தனது ஒளிமிக்க சுதர்சன சக்கரத்தால் அவர்கள் தலைகளை அறுத்தார். இதுதான் மகாமாயை மகாகாளியாக தோன்றிய திருக்கதை. நற்புத்தி உடையவனே, இனி அந்த பராசக்தி மகாலட்சுமியாக தோன்றியதை கூறுகிறேன். உமையம்மை விகாரமோ ஆகாரமோ அற்றவள், அதாவது வேறுபாடோ திருமேனியோ அற்றவள். ஆனால் தேவர்களின் துயர் துடைக்க ஒவ்வொரு யுகத்திலும் திருமேனி கொள்கிறாள். இது அவளது இச்சை. பக்தர்கள் தனது திருக்குணங்களை பாடிமகளவே திருமேனி தாங்குகிறாள் அந்த இறைவி. அத்தியாயம் 46. ரிஷி மேதஸ் கூறுகிறார், அரசே, அசுரகுலத்திற்கே திலகமென ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் ரம்பன். அவன் மைந்தன் பெருந்திரல் படைத்த மகிஷாசுரன். தானவ மன்னனான மகிஷாசுரன் தேவர்களை வென்று தேவர் உலக மன்னனான இந்திரனது சிங்காதனத்தை கைப்பற்றி அதில் அமர்ந்தான். மூவலகங்களிலும் இவனது ஆட்சியே. போரில் தோற்ற தேவர்கள் பிரம்மதேவரை சரண் அடைந்தனர். பிரம்மதேவரும் தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சிவபிரானும் ஸ்ரீமன் நாராயணரும் இருக்கும் இடம் சென்றார். அனைவரும் சிவவிஷ்ணுக்களை வணங்கி தங்களது துயரங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் பட்டியலிட்டு கூறினர். இறைவா, தியோனான மகிஷாசுரன் போரில் எங்களை வென்று சொர்க்கத்திலிருந்து துரத்தி விட்டார். ஆகவே நாங்கள் இப்பொழுது மனித உலகில் நிம்மதியின்றி திரிந்து வருகிறோம். தேவர்களான நாங்களும் தேவர்கோனான இந்திரனும் அவனால் படும் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சூரியன், சந்திரன், வருணன், குபேரன், யமன், இந்திரன், அக்னி, வாயு, கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள், சாரணர்கள் ஆகிய அவர் இவர்களது மற்றும் இவர்களை ஒத்தவர்களது எல்லா காரியங்களையும் பாவியான அவனே ஏற்று தனித்து செயல்படுகிறார். தைத்திய தானவர்களுக்கு மட்டும் புகழ் வந்து காத்து வருகிறார். ஆகவே நாங்கள் அனைவரும் தங்களையே சரணம் அடைகிறோம். தங்கள்தான் எங்களை காத்தருள வேண்டும். அவனை அழிப்பதற்கான உபாயத்தை சீக்கிரம் சிந்தித்து அருள் புரிய வேண்டும். இறைவா, தாங்கள் இருவரை தவிர வேறு யார்தான் அதை செய்ய முடியும்? இதை சிவமெடுத்த ஸ்ரீ சிவபெருமானும் ஸ்ரீமன் நாராயணரும் சினத்தின் எண்ணைக்கே சென்றனர். சினத்தினால் இவர்களது திருக்கண்கள் சிவந்து சுழன்றன. அப்பொழுது அவர்களது திருமுகத்தில் நின்றும் ஒரு பெரு ஒளி தோன்றியது. அகுதே போல மற்ற தேவர்களுடைய உடலில் நின்றும் பெருஞ்சோதிகள் கிளம்பின. இவ்வொழிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரு ஒளியாயிற்று. 10 திசைகளையும் ஒளிரச் செய்கின்ற அவ்வொழியிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவ்வம்மையே மகிஷவர்த்தினி. ஒளிரும் அவளது திருமுகம் சிவ தேஜஸிலிருந்து தோன்றியது. தோள்கள் விஷ்ணுவின் தேஜஸ், கேசங்கள் யமனது தேஜஸ், தேவியின் திருமார்புகள் சந்திரனின் தேஜஸ், இடை இந்திரனது தேஜஸ், முழந்தாள்களும் துடைகளும் வருணனது தேஜஸ், நிதம்பம் அதாவது இடுப்பு பகுதி பூமியின் தேஜஸ், இரு கால்கள் பிரம்மாவின் தேஜஸ், கால் விரல்கள் சூரியனது தேஜஸ், கைவிரல்கள் அஷ்டவசுக்களின் தேஜஸ், மூக்கு குபேரனது தேஜஸ், பற்கள் பிரஜாபதியின் தேஜஸ், முக்கண்கள் அக்னியின் தேஜஸ், இரு புருவங்கள் இரண்டு சந்திகளின் தேஜஸ், இரு செவிகள் வாயுவின் தேஜஸ். இவ்வாறு சகல தேவதைகளுடைய தேஜஸ்களும் ஒன்று சேர்ந்து தோன்றியவளே அந்த ஜெகதம்பிகை. இவளே தாமரைக்கண் விற்றிருக்கும் திருமகளான ஸ்ரீ லக்ஷ்மி. இவ்வம்பிகையை கண்ணுற்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். ஆனால் அத்தேவியிடம் ஓர் ஆயுதமும் இல்லை. இதைக் கண்ட பிரம்மா முதலிய தேவர்கள் அவ்வம்மையாருக்கு அஸ்திர சஸ்திரங்களை அளிக்க எண்ணினர். மகேசன் சூலத்தை தந்தார். ஸ்ரீ விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தையும் வருணதேவர் பாசக்கயிற்றையும் அக்னிதேவர் சக்தி ஆயுதத்தையும் வாயு உயர்ந்த வில் மற்றும் பானங்கள் நிறைந்த இரு அம்புராத்தூணிகளையும் இந்திரன் வஜ்ரப்படை மற்றும் ஒரு பெரிய மணியையும் அளித்தனர். மேலும் யமதர்மராஜன் காலதண்டத்தையும் பிரஜாபதி அக்கமாலையையும் பிரம்மதேவர் கமண்டலுவையும் சூரியன் எல்லா ரோமக்கால்களிலும் வலிவிற்காக தனது கிரணங்களையும் அளித்தனர். காலன் ஒளிரும் ஒரு வாளையும் கேடயத்தையும் அளித்தான். பார்க்கடல் நிர்மதமான ஒரு முத்துமாலையையும் என்றும் மனிதம் அழிவற்ற இரண்டு வஸ்திரங்களையும் அளித்து தேவசெப்பியான விஸ்வகர்மா அந்த தேவிக்கு தெய்வீகமான சூடாமணி இரண்டு குண்டலங்கள் கடகங்கள் உயர்ந்த சந்திரப்பிரபை என்கிற அணிகலன் தோல்வளைகள் அழகிய கற்சதங்கைகள் உயர்ந்த கழுத்தணி எல்லா விரல்களுக்கும் ரத்தின மோதிரங்கள் குளிமிகுந்த கோடரி பற்பல வகையான அஸ்திரங்கள் பிளக்க முடியாத கவசம் என அனைத்தையும் அளித்தான். கடல் அரசனான சமுத்திரராஜன் வாடாத அழகிய தாமரை மலரையும் மற்றும் ஒரு தாமரை மலரையும் அளித்தான். இமவான் சிங்கத்தை வாகனமாக அளித்தான். கடல் அரசனான சமுத்திரராஜன் வாடாத அழகிய தாமரை மாலையையும் மற்றும் ஒரு தாமரை மலரையும் அளித்தான். இமவான் சிங்கத்தை வாகனமாக அளித்தான். மேலும் பல பல ரத்னங்களையும் அளித்தான். குபேரன் தேன் நிறைந்த ஒரு பாத்திரத்தை அளித்தான். சர்ப்பங்களின் அரசனான ஆதிசேஷன் உயர்ந்த ரத்னங்கள் பதித்த நாகாக் ஆரத்தை அளித்தான். மற்ற தேவர்களும் உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்களை அளித்தனர். இவ்வாறு கௌரவப்படுத்தப்பட்ட தேவி அட்டகாசம் செய்து உறக்க சிம்மநாதம் செய்தாள். தேவியின் சிங்கநாதம் விண்வெளியில் எதிரொலித்தது. மூவுலகங்களும் நடுங்கியது. கடல்கள் கலங்கி பொங்கின. பூமி ஊசலாடியது. அப்பொழுது மகிஷாசுரனால் பிடிக்கப்பட்ட தேவர்கள் தேவிக்கு ஜெயகோஷம் செய்தனர், வெற்றி வணக்கம் செய்தனர். தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமி ரூபிணியான பராசக்தி ஜெகதம்பிகையை பக்தியுடன் நாத்தழுதளக்க துதித்தனர். மூவலகங்களும் நடுங்குவது கண்ட தேவர்களது பகைவர்களான அசுரர்கள் கவசம் முதலியவற்றை அணிந்து கைகளில் ஆயுதங்கள் ஏன்றி தங்கள் படைகளுடன் போருக்கு ஆயத்தமாயினர். தேவியின் சிங்கநாதத்தை கேட்ட மகிஷாசுரன் இதென்னவென்று வியந்து கோபித்து தன் படைசூழ அச்சத்தம் வந்த திசை நோக்கி விரைந்து வந்தான். அவ்வாறு வந்தவன் மூ உலகங்களையும் தன் பேருடையால் ஒளிரச் செய்து நிற்கும் தேவியை கண்டான். இதற்குள் மகிஷாசுரனால் பரிபாலிக்கப்பட்ட கோடி கோடி வீரர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். சிசுரன், சாமரன், உதக்ரன், கராளன், முக்ததன், பாஷ்கலன், தாமரன், உக்ராசியன், உக்ரவீதியன், பிடாலன், அந்தகன், துர்தரன், துர்முகன், திரிணேத்திரன், மகாகனோ இன்னும் பல பல வீரர்கள் தேவியோடு போர் புரியலாயினர். இவர்கள் அனைவரும் அஸ்திர சஸ்திரங்களின் நுணுக்கங்களை நன்கு கண்டறிந்தவர்கள். இவ்வாறு பெருத்ததொரு போர் தொடங்கியது. இப்போர் வெகுகாலம் நடந்தது. பின் மகிஷன் தேவியோடு மாயப்போர் புரியனானான். அப்பொழுது தேவி, மூடனே, மூர்க்கனே, உன் புத்தி என்னவாயிற்று? ஏன் வீணான இப்பிடிவாதம்? மூவலகிலும் என் முன்னே நின்று போர் புரிபவன் எவன் உளன் என்று முழங்கினாள். இவ்வாறு கூறிய தேவி, அனைத்து கலைகளுக்கும் கொள்கலன் அல்லவா? உயர எழும்பி தன் கால்களால் அவ்வசுரனை மிதித்து அழுத்தி தன் பயங்கரமான சூலத்தால் அவனது கழுத்தில் குத்தினாள். தேவியின் காலடியில் அழுத்தப்பட்டிருந்தும் அவன் தன் வாய்வெளியை வேறொரு திருவுடன் வெளிக்கிளம்பினான். ஆனால் அவன் பாதி வெளியே வரும்போதே தேவி தன் திரளால் அவனை வெளியே வராதவாறு தடுத்தாள். அந்த பாதி உருவுடனேயே தீயவனான அவ்வசுரன் போர்சிகளானான். அப்பொழுது தேவி அவனது தலையை தன் கத்தியால் வெட்டித் தள்ளினாள். அவனும் தரையில் சாய்ந்தான். இதைக் கண்டாம் அவனது படை ஐயோகோ ஐயோகோ என்றும் காப்பாற்று காப்பாற்று என்றும் ஓலமிட்டுக் கொண்டு போர் முனையிலிருந்து தப்பி ஓடலானார்கள். அப்பொழுது இந்திரன் முதலிய தேவர்கள் தேவியை பலவாறு துதித்து போற்றினர். கந்தர்வர்கள் பாடினர். அப்சரப் பெண்டிர்கள் நர்தனம் செய்தனர். வண்ணனே, நான் இதுவரை தேவி பராசக்தி மகாலட்சுமியாக தோன்றியதை கூறினேன். இனி சரஸ்வதியின் திரு அவதாரத்தை பற்றி கூறுவேன். கவனமாக கேள்.